கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அவியோடு உங்களை துதிக்கிறோம், உண்மையோடு உங்களை துதிக்கிறோம். உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் அப்பா. உன் பிரச்சனத்தை மதிக்கிறோம், உம்முடைய இன்ப பிரச்சனத்தை நாங்கள் மதிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, உயர்ந்திருப்பதாக. கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்களை இப்படி சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. நசரே, நான் இயேசுவின் நாமத்திலே செவிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் பிலிப்பியர் 2:8 நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2:8 நாம் வாசித்து சீக்கிரமாய் செய்திகள் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 2:8.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, தன்னை கீழ்ப்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் என்பது உண்மையாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலையங்கம் இருக்கும் என்று சொன்னால், கீழ்ப்படிவும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே நான் ஒரு சில சம்பவங்களை தூக்கி பார்த்து கடந்து செல்வது நல்லது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்பினேன். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டார். இயேசு மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார். என்னை போல உன்னை போல அவர் இந்த பூமியிலே மனுஷ ரூபமாய் காணப்பட்டு தேவ சித்தத்தை செய்து முடித்தார். அதிலே கீழ்ப்படிவு என்பது மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்து அதை நிறைவேற்றினார் என்பதே உண்மை சத்தியமாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே ரட்சிப்பு உருவானது, அதனாலே விடுதலை உருவானது, அதனால் பரலோகத்துக்கு நாம் போகக்கூடிய வழி திறக்கப்பட்டது, பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டது, நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இருப்பதற்கு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. இயேசுவுக்கும் பல தடவைகள்ல அவர் வார்த்தையின்படி நடவாமல் தவறுவதற்குரிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டது வந்தது. ஆனால் அதிலையும் இயேசு பிதாவை நோக்கி பார்த்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கையிலே பல பகுதிகள் இருக்கிறது, பல பக்கங்கள் இருக்கிறது. ஆனால் கீழ்ப்படி ஒன்று இல்லாமல் ஓடுவது என்பது கடினமானது. வீடுகளிலே அனுதினமும் கீழ்ப்படிதல் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நமக்கு கீழ்ப்படுதல் என்பது அனுதினமும் முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் ஆராதனைக்கு வருகிற பொழுது ஒருவர் ஒருவர் பேசுகிறதை கேட்டு செயல்பட்டு, ஊழியங்கள் என்பது ஒருவர் சொல்லுகிறதை கேட்டு எடுத்து நடத்தி, நாம் இந்த கீழ்ப்படுதலின் ரீதியிலே தான் அனுதினமும் நம்முடைய வாழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. கீழ்ப்படிவு என்பது நம்முடைய வாழ்விலே மிகவும் மிகவும் அவசியமானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்தவராய், அதாவது இங்கதான் முக்கியம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். சிலுவையில் கூட இயேசு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், செயல்படாமல் இருந்திருக்கலாம், தவறி இருக்கலாம், வேண்டாம் என்றிருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எக்ஸ்ட்ராவாக எழுதுகிறார், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். 3.5 வருஷ ஊழியத்திலே அல்ல, சிலுவையின் மரண பரியந்தம். பிதாவின் வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். நம்முடைய வாழ்வு இன்றைக்கு தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், முதிந்தவர்களாக இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் கீழ்ப்படிதல் என்பது அவசியம். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிற பொழுதுதான் சம்பூர்ணமான வாழ்க்கை நமக்குள்ளே உருவாகுகிறது. ஆகையினாலே நம் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக ரீதியான வாழ்விலும் சரி, நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம். இயேசுவானவர் கீழ்ப்படிந்தார் என்று எழுதுறதை விட பவுல் அதாவது சிலுவையில் இருக்கிற பொழுதும் அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிவு என்பது துயரத்திலையும் துன்பத்திலையும் வேதனையிலையும் செயல்பட வேண்டியது ஒன்று. அதுதான் இயேசு செய்தார். சிலுவையிலே நமக்கு முன்மாதிரியாக காட்டினார். இயேசு சிலுவையிலே இருந்து ஒரு தருணத்தில் ரெண்டு வார்த்தை மாற்றியிருந்தார், தேவ சித்தம் உடைக்கப்பட்டிருக்கு, பிதாவின் எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்டிருக்கு, பிதாவின் நோக்கங்கள் உடைக்கப்பட்டிருக்கு, ரட்சிப்பின் வழிகள் திசை மாறி இருக்கு. முதலாவது ஆதாம், அதனாலே இரண்டாவது ஆதாம் வர வேண்டி இருந்தது. இங்கேயும் பிதாவின் சித்தம் கீழ்ப்படிவோடு நிறைவேறாதிருந்தா என்ன நடந்திருக்க? இயேசுவானவர் மனுஷரா? இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
அவர்
மனுஷரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தானே தாழ்த்தினார்.
ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா! இயேசு என்ன செய்தார்? தன்னை தானே தாழ்த்தி கீழ்ப்படுத்தினார். ஹல்லேலூயா! தாழ்த்துறது என்பதை விட்டுவிடுங்க, நாம் கீழ்ப்படிவில்லை இருப்போம் நிற்போம். ஆகையினாலே பிரியமானவர்களே, இயேசுவை போல நம்முடைய வாழ்வும் கீழ்ப்படிந்த ஒரு வாழ்வாக இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படி ஒன்று இல்லாமல் மேல்படியில் நாம் ஏறவே முடியாது. கீழ்ப்படி ஒன்று இல்லாமல் நாம் மேல்படிக்கு ஏறவே முடியாது. நம் வாழ்விலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலங்களும் சரி, எங்கு போனாலும் இந்த கீழ்ப்படிதல் ஒன்று நமக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எந்த கனியை நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் இந்த காரியத்தில் எல்லோரும் அடக்கப்பட்டுத்தான் நாம் இருக்கிறோம். சபையில் கீழ்ப்படியாதவர்களுக்கு வேலை ஸ்தலத்தில் அவன் வச்சு கீழ்ப்படுத்துவான் வழங்குறதா. இதை குறித்து நான் பின்னுக்கு முடிந்தால் பேசுகிறேன். ஆகையினால பிரியமானவர்களே, நான் செய்திக்குள்ளே எனக்கு தெரியவில்லை, நான் நினைக்கிறது அளவுக்கு பேச முடியுமான்னு சொல்லி, ஆனாலும் முக்கியமாக கருதுகிற ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி சீக்கிரம் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு கீழ்ப்படுதல் முன்மாதிரியானவர். ஓகேயா? இப்பொழுது நாம் பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6:1-3 வரைக்கும் வாசிங்க சீக்கிரமாக.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். இது நியாயம். பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள், தேவனுக்குள், ஆண்டவருக்குள், உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், அது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதற்கு, உன் எதிர்காலம் நல்லா இருப்பதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பிள்ளைகள் நினைப்பது என்ன தெரியுமா? இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம், பேசுகிறதை கவனியுங்க. பிள்ளைகளா என்ன நினைக்கிறோம்? நல்லாய் படித்து விட்டால் அம்மா அப்பா சந்தோஷப்படுவார்கள், நல்ல பணம் சம்பாதித்து விட்டால் அம்மா அப்பா சந்தோஷப்படுவார்கள். பிள்ளைகளே, உங்கள் தாய் தகப்பன் சந்தோஷப்பட வேண்டிய காரியங்கள் என்று 1, 2, 3 என்று சொல்லி இருக்கு. இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி நல்ல இடங்களில் இருந்தும் தாய் தகப்பன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களே, காரணம் என்ன? நான் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு பேசுகிறேன். உங்களை கடிந்து கொள்வது என் நோக்கம் கிடையாது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது. இரண்டாவது வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீண்ட காலம் நீ வாழ்வதற்கு, சந்தோஷமாயிருப்பதற்கு, நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி அவங்களுக்கு கீழ்ப்படிந்திரு, கீழ்ப்படிந்திரு. ஹல்லேலூயா. அநேக தடவைகள் இந்த தேசத்தில் இருக்கிற தாய் தகப்பனுடைய பிரச்சனை என்ன? பிள்ளைகள் சொல்லுகிறபடி நடப்பதில்லை, பிள்ளைகள் சொல்லுகிறபடி செய்வதில்லை. பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், வாலிபர்களாக இருக்கிற நீங்கள், உங்கள் தாய் தகப்பனுக்கு என்ன விருப்பம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும். விளங்குறதா? நான் ஒரு ஒருவரோடு பேசினேன், அம்மா கவலையாக இருக்கிறான் யார் சொன்னது? அவ சந்தோஷமாக இருக்கிறாய், அது உன்னுடைய நினைப்பு. உன் தகப்பன் சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி நீ நினைத்துக் கொள்ளுகிறாய். வழி இல்லாதபடி நான் நீ அம்மா அப்பா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்ன சில நீ நல்லா படிக்கிறாய் என்று சொல்லியா? நீ உன் தாயின் தகப்பனுடைய உள்ளான விருப்பங்களை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். பணம் சம்பாதிப்பதிலே எந்த தாய் தகப்பனுக்கு மகிழ்ச்சி கிடையாது. நீ நிறைய சம்பாதித்து என்னத்தை செய்ய போகிறாய்? உன் தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படி. எந்த விதத்தில் கீழ்ப்படி? பல விதங்கள்ல. அன்றாட வாழ்க்கையிலேயே அறவாசி நேரங்களில் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதில்லை. அன்றாட வாழ்க்கையை குறித்து நான் பேசுகிறேன். கீழ்ப்படிவதில்லை, அலட்சியம் பண்ணிக் கொள்வது, தட்டி கழித்துக் கொள்வது. ஆகையினால பிரியமானவர்களே, நீ இந்த பூமியில நல்லா இருக்க வேண்டுமா, ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா, நினையாதே. இந்த நாட்களிலே நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் உச்சாரிப்பா. உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு அவருடைய மகிழ்ச்சிகளை நீ கலந்து கொள்ளாவிட்டால், உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, வாலிபர்களே கவனிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை, நான் தூர போகவில்லை, ஒரு அளவோடு நிற்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய வேண்டும், அல்லாவிட்டால் பேச வேண்டும், அல்லாவிட்டால் போக வேண்டும், அல்லாவிட்டால் ஏதோ ஒன்று, அதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தால் பல்லை கடித்துக் கொண்டு அதை செய். நான் தூர போகவில்லை, அன்றாட வாழ்வை குறித்து பேசுகிறேன். பல்லை கடித்துக் கொண்டு அதை செய். ஏன்? அவர்கள் அதிலே மகிழ்கிறார்கள், அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். எனக்கு பலரை தெரியும், வெளியில் இருக்கிறவர்கள் தாய் தகப்பனோடு கூடி செல்லாத பிள்ளைகள், தாய் தகப்பனை மதித்து அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக மாட்டார்கள். எனக்கு ஒரு வாலிபன் சொன்னான், என் அம்மா அவ படிக்கவில்லை, அவை எப்படி நான் கூட்டிக் கொண்டு போவது? நீ உன் தாயை படிக்கவில்லை என்று மதியாமல் இரு. நீ பழகிறவர்களும் நீ பேசுகிறவர்களும் உன்னை உன் தாயை மதிக்க தெரியாதவர் என்று சொல்லி உன்னை மதிக்காதிருப்பார்கள். படித்து என்ன, பட்டம் எடுத்து என்ன, பணம் சம்பாதித்து என்ன, வீடு வாங்கி என்ன, கார் வாங்கி என்ன, உன் தாய் உன் தகப்பன் உன்னை குறித்து பாரம் உள்ளவர்களாய் மரணத்தில் இறங்கினால் உன் வாழ்விலே நீ வெற்றி கொள்ளவே இல்லை, வெற்றி கொள்ளவே இல்லை. எது உன் தாயின் சந்தோஷம், எது உன் தகப்பனின் சந்தோஷம், அது உன்னை வாழ வைக்கும். கடந்த முறை செய்தியிலே அடிப்படையில் நான் அநேக தாய் தகப்பன்மா தங்கள் பிள்ளைகள் செய்கிறதலை மூடி மூடி மூடி, அது உங்கள் தவறுகள், உங்கள் தவறுகள், உங்கள் தவறுகள். ஆகையினால பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை எல்லோரும் ஒரு விதத்தில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாக இங்கே இருக்கிறோம். உங்கள் தாயையும் உங்கள் தகப்பனையும் கீழ்ப்படிந்து கனம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும், ஆசீர்வாதத்தை தரும். ஆகையினாலே அநேக பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அம்மா வீட்டில் சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள், நான் படிக்கிறேன் நல்ல மார்க்ஸில் அவர் சந்தோஷப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைத்து விட்டது, சந்தோஷப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர் ஆகி எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், தாய் தகப்பனை பார்க்காத பிள்ளைகள், எல்லாம் ஜேர்மன் ஸ்டைல், டாக்டர் ஆகி மாசத்துக்கு ஒருக்கா வருவார்கள், முதிர்ந்தவர்கள், நடக்க முடியாதவர்கள், அவர்களே சமைச்சு அவர்களே சாப்பிடுற நிலைமை. பிள்ளை டாக்டர் ஆலயத்துக்கு வராட்டில் நீ படி, டாக்டர் ஆக வேண்டும், உன் பிள்ளை ஆலயத்துக்கு வரவில்லையா பரவாயில்லை உன் பிள்ளை. காலங்கள் எல்லாவற்றையும் நிரூபிக்கும், காலங்கள் எல்லாவற்றையும் நிரூபிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் தாயும் தகப்பனை கணம் பண்ணி கீழ்ப்படிந்தால் உன் ஆயுசு நாட்கள் நீண்டிருக்கும், நீண்டிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முடியுமான அளவுக்கு முதியவர்களையும் தான் பேசுகிறேன், உங்களுக்கும் தாய் தகப்பன் இருக்கிறார்கள், கனம் பண்ணுங்கள். இங்கே இருந்து இலங்கையில் இருக்கிற தாய் தகப்பனை நன்றாய் கவனியுங்கள், அனுதினமும் விசாரியுங்கள், ஒவ்வொரு நாளும் விசாரிக்க வேண்டும். டெலிபோன் இல்லை, ஒவ்வொரு நாளும் விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணையை தடை பண்ணி, இந்த விசாரணையை தடை பண்ணி உனக்கு ஒரு வேலை இருந்தால் அது உன் வாழ்விலே தோல்வி. அநேக தாய் தகப்பன் அழுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், அழுதிருக்கிறார். என்ன செய்வது, சொல்லாத வெளியில என் பிள்ளைகளின் காரியத்தை வெளியே சொல்லாதீங்க, நான் உங்கள்கிட்ட தான் நம்பி சொல்லாதீங்க. ஆனா பிள்ளைகள் நினைக்கிறார்கள், அம்மா சந்தோஷமாக இருக்கிறார், அப்பா சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு பர்த்டேக்கு ஒரு கேக்கு, ஒரு பர்த்டேக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு, இதுதானா உன் வாழ்வு? அதை விட இன்னும் மோசம். கடந்த நாட்களில் அண்மையில் ஒரு தாயை பார்த்து சொன்னேன், நீங்கள் வாழ்நாள் வாழுகிற நாட்களில் எனக்கு சாப்பாடு போடுங்க, நான் சாப்பிட்றேன். என் தாயை சொல்லவில்லை, ஒரு தாயை பார்த்து சொன்னேன், நீங்கள் மரித்ததின் பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் ஹோல் எடுத்து அதில் நல்ல சாப்பாடு போடுறேன், என்ன வாங்க வாங்கன்றதுக்கு நான் வர விரும்பலை. இன்றைக்கு நல்லா சாப்பாடு தான், உன்னோட சேர்ந்து இருந்து நான் ஒரு கறியோட சாப்பிட்டு இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறேன். மறித்ததின் பின்பாக ஹோல் நல்ல மலர் வளையங்கள். ஒருவர் சொன்னார், என் தாயை செத்த வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் அனுப்பினேன், ஆனா ஜேமனுக்கு வந்து ஒரு காலம் தாயை போய் பார்த்ததில்லை. நான் நேரையே பேசினேன், விசா இருக்குது, உன் தாயை போய் பார்க்கவில்லை, செத்ததின் பின்பாடு 5 லட்சம் நல்லா செய்தார்கள் செத்த வீடு. அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லா செய்தார்கள் செத்த வீடு. பிரியமான தேவன் பிள்ளைகளே, வாலிபர்களே, முடிந்த பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், உங்கள் ஆயுசு நாட்கள் சந்தோஷமாயும் சமாதானமாயும் இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து நடவுங்கள். முடியுமான அளவுக்கு நான் சொல்லலை எல்லாம் சரியாக இருக்கு, எல்லாம் உங்களுக்கு மன ரம்யமாக இருக்கு, இல்லை. உன் தாய்க்கு என்ன விருப்பம் அதை கேள், அதை செய். இன்றைக்கு கடைக்கு போகாத பிள்ளைகள், ஏமங்கார பிள்ளை இடத்துல போய் கத்த பிள்ளை எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அல்லில இருந்து வருது என்று சொல்லுகிறார்கள். அதே நிலைமைதான் உங்கள் பிள்ளைகளுக்கு, கடைக்கு போவதில்லை பிள்ளைகள், பழக்குவதில்லை ஒரு விதத்தில் தாய் தகப்பன், உதவி செய்வதில்லை, ஒன்றுமே செய்வதில்லை. போ உன் தாயோடு, உன் தகப்பனோடு போ, இதுதான் என் தாய் என்று சொல்லி உன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்து. இந்த தாய் இல்லாவிட்டால் நான் இல்லை என்பதை அறிமுகப்படுத்து. வெக்கம், தாய் அம்மா அவக்கம் ஸ்டைல உடுப்புடுக்க தெரியாது அம்மாக்கு, 50 வயதுல என்னென்னா ஸ்டைல உடுப்புடுக்கிறது. ஞானம் இல்லாத உனக்கு யூனிவர்சிட்டியில படிப்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நேரம் போகிறது, ஆனாலும் நான் பேசுகிறேன். தாய் தகப்பனாகி நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு எதை செய்கிறீர்களோ அதையே உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு செய்வார்கள். மாற்றமே கிடையாது, இதுல மாற்றமே கிடையாது. பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் உங்கள் தாய் தகப்பனை வடிவாய் கவனிக்க வேண்டும், அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செய்வார்கள், அதைத்தான் செய்வார்கள். ஆகையினாலே இங்கே வேதவசனம் என்ன சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாய் உன் தகப்பனை கனம் பண்ணி அவங்களுக்கு கீழ்ப்படி. பிரியமான பிள்ளைகளே, தாய் தகப்பனோடு வாழ்வது என்பது ரம்யத்திலும் கஷ்டங்கள் இருக்கிறது என்று நான் அறிவேன், ஆனால் அந்த கஷ்டங்களை விட அவர்கள் இல்லாதிருக்கிற பொழுது இருக்கிற கஷ்டம் இருக்கே அது பெருசு, அது பெருசு. அது உனக்கு இப்ப தெரியாது, ஒரு நாள் தகப்பன் இல்லாமல் போய்விடுவார் அப்ப தெரியும், ஒரு நாள் தாய் இல்லாமல் போய்விடுவார் அப்ப தெரியும். ஒரு டெலிபோன் எடுக்க முடியாமல் இருந்தியே, விசாரிக்க முடியாமல் இருந்தியே, இதுதான் என் தாய் தகப்பன் என்று சொல்லி அறிமுகப்படுத்த தெரியாமல் இருந்தியே, கண்ணீர் விட்டு என்ன பிரயோசனம், நல்ல சாப்பாடு போட்டு செத்த வீடு செய்து என்ன பிரயோசனம், நல்ல மலர் வளையம் வச்சு என்ன பிரயோசனம், இது எப்படியே இருக்கட்டும். தொடருவோமா? ஹல்லேலூயா. எபிரேயர் 13:17 வாங்க, எபிரேயர் 13:17 நாங்கள் வருவோம் சீக்கிரமாக. முதலாவது, உங்கள் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாகி நீங்கள் கீழ்ப்படிவது உங்களுக்கு அது ஆசீர்வாதம். வாசிங்க இப்பொழுது,
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது.
ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்காக விழித்திருக்கிறவர்கள், அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது முன்னோரியாக எடுக்கப்பட்ட வார்த்தைகள், நான் இன்னும் சரியான இடத்துக்கு போகவில்லை, ஆனால் இதை பேசுகிறேன், முடியட்டும் பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் சபை வாழ்வினிலே, நம்முடைய சபை வாழ்வினிலே உங்களை நடத்துகிற உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். உங்களுக்காக வேண்டி உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்காக வேண்டி விழித்திருக்கிறவர்கள், உங்களுக்காக தேவனோடு உறவாடுகிறவர்கள், உங்கள் நன்மை தீமைகளை தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்பன்மார்கள், அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நான் முதலே சொன்னேன், அன்றாட வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படி இல்லை இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யவே முடியாது. சபை வாழ்விலே, ஊழிய வாழ்விலே நமக்கு கீழ்ப்படிவு என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன்மார் துக்கத்தோடு செய்வது உங்களுக்கு நல்லதில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்காய் உங்களுக்காய் காத்திருக்கிற அவர்கள் துக்கத்தோடு இருப்பது நல்லதல்ல. நீங்கள் கீழ்ப்படியாது இருக்கிற பொழுது அது அவர்களுக்கு துக்கமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்விலே நான் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்கள் அநேகம். கத்தர் சாட்சி, கத்தர் காண்பாராக. ஆனால் இன்றைக்கு காலங்கள் திரும்பி இருக்கிறது, காலங்கள் நம்மளை நெருக்குகிறது, காலங்கள் சிலவற்றை நமக்கு படிப்பித்துக் கொடுக்கிறது. ஆகையினால் முடியுமான அளவுக்கு எனக்கு கொடுத்த தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் துக்கத்தோடு ஊழியம் செய்வது மனபாரம். சில வேளைகளிலே மனம் சிலர்னாலே பாரப்பட்டு போய்விடும், இருதயம் பாரத்தில் நிறைந்திருக்கும், சில காரியங்கள் செய்யவே முடியாது, தெளிவில்லாமல் இருப்போம். ஏண்டா இருதயம் முழுவதும் பாரமாகி இருக்கிறபடி, அப்படி நாம் இருக்காத படிக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு காலையிலே பேசின பொழுது சில கடந்த நாட்கள் ஊழியங்களிலே சில காரியங்களை நான் சிந்தித்த பொழுது எனக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நடத்துவார். ஆகையினாலே உங்களை விசாரிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், சபையில் இருக்க ஊழியர்கள் எல்லாருக்கும் நாம் ஒரு கீழ்ப்படி உள்ளவர்களாய் வளர வேண்டும், வாழ வேண்டும். கிறிஸ்து எப்படி செய்தாரோ அப்படி செய்ய வேண்டும். நமக்கு பிடித்ததுக்கு கீழ்ப்படிந்து நமக்கு பிடிக்காததுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அது அல்ல. எனக்கு பிடிக்காத காரியங்கள் 1000 இருக்கிறது, எனக்கு விருப்பம் இல்லாதது 1000 இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமும் கர்த்தர் கொடுத்ததின் நிமித்தமும் நாம் அதற்கு வளைந்து கொடுத்து தான் ஆக வேண்டும், விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும், செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவுக்கு தன்னை வளைந்து கொடுக்கிறானோ கர்த்தர் அவ்வளவுக்கு அவன் உயர்த்துவார். அதில் மாற்றமே கிடையாது. அது எனக்கு நன்றாய் தெரியும், எனக்கு நல்லாய் தெரியும். அவ்வளவுக்கு என்ன, ஒரு சிலரை பார்த்து கொஞ்ச நாள் விட்டு கொடுப்பார், விட்டு கொடுப்பார், விட்டு கொடுக்கிற பிறகு ஏதாவது செய்து விட்டுருவார். நான் சிலரை கவனிப்பதுண்டு, ஓகே பரவாயில்ல இருக்கிறாங்க, ஓகே பரவாயில்ல இருக்கிறாங்க இருக்கிறாங்க, திடீரென்று பார்த்தா ஏதாவது பண்ணி விட்டுறாங்க. அப்பதான் கத்தர் ஒன்று நினைப்பார், அதுக்கு உடைச்சு விட்டுருவாங்க ஏதாவது பண்ணி. நான் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன், பல சம்பவங்கள், சில காரியங்களை கவனித்து பேசிவிட்டு போதகரோடு கதைத்து விட்டு அடுத்த நிமிஷம் அவன் தலைகளா நிற்பான். ஐயோ, ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஊழியக்காரர்களுக்கு உங்கள் சபையிலே கொடுத்தவர்களுக்கு கீழ்ப்பணிவோடு இருங்கள், அது நமக்கு ஆசீர்வாதம். அதுக்கு நேராக இன்னும் ஒரு வசனம் ஒன்று வாசிப்புமே, 2 Corinthians 8:5 வாசிங்கள். 2 Corinthians 8:5 சீக்கிரம் வாசிங்க, என்னுடைய டைம் ஓடிட்டே இருக்குது.
மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக்
கொடுத்தார்கள்.
மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள்.
மேலும் தங்கள் நினைத்தபடி மாத்திரம் அல்ல, நினைத்தபடி அவர்கள் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். இது நான் எப்பவோ வாசித்த ஒரு வார்த்தை, இது நான் எங்கேயோ தூரத்திலே நினைவு கொண்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தேடி தேடி தேடுன்னு சொல்லி தேடி கழிச்சே போயிட்டேன். தேவனுக்கு எல்லாரும் நாம் ஒப்புக் கொடுப்போம், சிம்பிள் விஷயம். கர்த்தருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். சாமுவேலை குறித்து பேசுகிற பொழுது அவன் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுள்ள ஒரு மகனாக வளர்ந்து வந்தான் சொல்லி நாங்கள் பார்த்தோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், தேவனுக்கு நீங்கள் எப்படி உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களோ அப்படி எங்களுக்கும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்க. இது மக்கதேனியா சபையாரை குறித்து பேசப்படுகிறது. அவர்கள் மிகுந்த தரத்திரத்திலையும் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்ற பெரிய ஒரு மகத்துவமான சத்தியம் இது. விளங்குச்சா? தரத்திரம் வறுமையிலும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் சிகரத்திலையும் அவர்களுக்கு இல்லாத பொழுதும் அவர்கள் கொடுத்தார்கள். அதை பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிப்பா இன்னைக்கு நாம் நாளைக்கு அடுத்த சந்ததிக்கு யோசிக்கிற இந்த காலத்திலே அவங்க அந்த நாட்களிலே சபையாய் கஷ்டப்பட்டு சபையாய் துன்பப்பட்டு சபையாய் எங்களுக்கும் ஒப்புக்கொடுங்க. ஒப்புக் கொடுப்பது தேவ ஊழியக்காரர்களுக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை, ஒப்புக் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ சொல்லிட்டு இருப்பார்கள், ஏதோ பேசிட்டு இருப்பார்கள், ஏதோ கதைத்துக் கொண்டு இருப்பார்கள், ஏதோ நியாயம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஏதோ பெருசாக. நாம் எல்லாம் இதை கண்டபடினால இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமானவைகள் இல்லை. நாம கண்டிருக்கிறோம், நாமளும் ஒரு காலத்தில் பெரியவர்களாய் இருந்திருக்கிறோம், பேச்சிலே வல்லவர்களாய் இல்லையா, வசனத்தில் வல்லவர்களாய். ஆனால் காலங்களிலே கர்த்தர் கற்றுத் தருகிற நாட்கள் இருக்கிறது. அண்டியோட போச்சு, அப்பா விடுங்க, இந்தியோட காலம் வேலை. ஆகையினால பிரியமான தேவன் உங்கள் ஊழியர்கள் சுத்தமடையாது படிக்கும் நன்றாய் வழங்கிக் கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை சுக்கப்படுத்தாதிருங்க. தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற நாம் ஊழியர்களுக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர்கள் எங்களை வணைய வேண்டும், அவர்கள் எங்களை சரிப்படுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உச்சரபோரம் பண்ணுகிறவர்கள் என்னும் ஒரு இடத்துல இருக்கிறதையும் வாசிப்போமா? ஒன்று பேதுரு ஐந்து, அதை முதல்ல வாசிச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, ஒன்று பேதுரு ஐந்து ஐந்தை வாசியுங்கள். ஒன்று பேதுரு ஐந்து ஐந்து.
அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே இருக்கிற ஊழியர்கள், சபையிலே இருக்கிற மூத்தவர்களுக்கு இளைஞர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேக வாலிபர்களை பார்த்தா இந்த ஜெபங்காரனுக்கு முன்பாக சிலிப்பிட்டு போற மாதிரி போவார்கள் தெரியுமா? வாயாலே செய்கை காட்டுவார்கள், கண்ணாலே செய்கை காட்டுவார்கள், ஷூட்லாரை கையை காட்டுகிறார்கள். உங்கள் சபையில இருக்கிறவர்களை மதிக்க வேண்டும், ஊழியர்களை மதிக்க வேண்டும், ஊழிய இடங்களில் இருக்கிறவர்களை வாலிப பிள்ளைகள் நீங்கள் மதித்து நடக்க வேண்டும். அதிலேதான் உன் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. நீ ஷூட்டரை சுழுக்கு, ஒரு நாள் உன் ஷூட்டருக்கு ஜபம் பண்றதுக்கு அவன் தான் வரும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கப்பா. ஆறு வாலிபர்களே, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கோபம் என்று வந்து விடுகிறது. ஆனா படிக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், சின்ன வயசு, இப்பதான் எட்டாம் பாப்பு, இப்பதான் பத்தாம் பாப்பு, கோபம் சொர்ரன்னு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சபையில இருக்கிற ஊழியர்கள், மூப்பர்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது உங்களுக்கு நல்லது, உங்கள் தாய் தகப்பனுக்கு அது நல்லது. நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்காததுனாலே உங்கள் தாய் தகப்பனைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பேசுங்கள், பேசுங்கள். அப்படியே வைத்துக் கொண்டு நான் சரியான ஒரு செய்திக்குள்ளே சீக்கிரமாக போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 12 அதிகாரம் அதிலே முதல் வசனத்தில் இருந்து வாசிங்க.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா திரு சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா என்பர்க்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் போடுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஐயா கீழ்ப்படிவோடு கூடிய ஆசீர்வாதம் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த மனுஷனுக்கு தேவன் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ. பின்வசனம் என்ன சொல்லுகிறது? அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது என் மனதிலே ஓடினது, எத்தனை தடவைகள் தேவனுடைய சித்தத்தை நாம் உடைத்து விட்டோமோ எனக்கு தெரியாது. தேவன் விரும்பியதை நாம் செய்யாமல் போய்விட்டோமோ எனக்கு தெரியாது. தேவன் சொன்னதை அலட்சியமா எடுத்தோமோ எனக்கு தெரியாது. எங்கள் உள்ளத்திலே அடிக்கடி விழுகிற வார்த்தைகளை எப்படி அலட்சியம் பண்ணமோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஒரு சில காரியங்களின் உள்ளத்திலே அடிக்கடி விழுந்தவைகள். அதை நான் என்னுடைய போதகரோடு பேசினேன். ஆனால் இன்றைக்கும் அந்த துடிப்பு உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நினைத்தால், கர்த்தர் விரும்பினால் அவைகளை செய்வாராக. இங்கே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் நினைச்சுற, நீ உன் தகப்பன் விட்டு விட்டு போ, போ இங்கே ஆண்டவரே தெரியாது, போ உன் தேசத்தை நீ விட வேண்டும், அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். போவீங்களா? என்னால போக முடியுமா? நீங்க போவீங்களா? ஏப்பா நீங்க எல்லாரும் நாம் எல்லாரும் சேர்ந்து நாம கர்த்தருக்கு பயப்படுகிறோம், கர்த்தருக்கு வாழுகிறோம், கர்த்தருக்கு ஓடுகிறோம் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதே வார்த்தை இன்றைக்கு உனக்கு வந்த என்ன செய்வாய் என்பது என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நீ ஜாமனி விட்டு கிளம்பு. இன்னைக்கு இலங்கை இருக்கிற சூழ்நிலைக்கு நீ போயாங்க. உங்களால செய்ய முடியுமா? போக முடியுமா? போக முடியுமா? கிளம்பு, அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றார் கிளம்ப முடியுமா? ஆனா இந்த மனுஷன் செய்தான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தந்தை செய்தான். ஆண்டவர் சொல்ற, நீ இப்படி செய்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மணலை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், புறப்பட. பிரியமானவர்களே, இதுக்கு கீழே எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை ஆபிரகாம் பேசினதாக. இது கீழ்ப்படிவு, அருமையான கீழ்ப்படிவு. இந்த கீழ்ப்படிவுல நாம படிக்கிறதே கிடையாது. ஒன்றை நமக்கு பிடிச்ச கீழ்ப்படிதல் ஒரு சிலது இருக்கிறது, அதை எடுத்து வைத்து படிப்போம், அதை எடுத்து உதாரணம் காட்டுவோம், அதை எடுத்து வளைத்துக் கொள்வோம். அது நமக்கு சரியாக இருக்கும், இவைகள் நமக்கு சரியாக இருக்காது. ஆபிரகாம் 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 நம் வாழ்க்கையில் இயேசுவுக்கு அடுத்ததாக உச்சரிக்கிற, தெய்வத்துக்கு அடுத்ததாக உச்சரிக்கிறது ஆபிரகாம் மோசே, ஆபிரகாம் மோசே. இப்ப ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், கிளப்பு, கிளம்பு, கிளம்பு. கதியா ஒரே ஒரு வார்த்தை தான், திரும்ப கூட சொல்லல, கிளம்பிட்டா கிளம்பிட்டான். ஆண்டவரை நீ சொன்னபடி என் தகப்பன் வீட்டை விட்டுட்டு போறேன், என் ஊரை விட்டுட்டு போறேன், என் தேசத்தை விட்டுட்டு போறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த தேசத்தில் ஏறத்தாழ ஒரு நீண்ட கால வருஷங்கள் வாழுகிறோம். நண்பர்கள், உறவுகள், வேலைகள், சமுதாயம் என்று சொல்லி நாம் வளர்ந்த இந்த இடத்தை விட்டு கர்த்தர் சொல்லுகிறார் போக முடியுமா? எவ்வளவுக்கு நம்முடைய கீழ்ப்படுதல் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எவ்வளவுக்கு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை எவ்வளவுக்கு நம்மளால் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆபிரகாம் இருந்தது எல்லாத்தையும் விட்டு விட்டு போச்சுள்ளா. நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்வு இன்றைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? கொரோனா காலத்தில் நீங்கள் சிந்தித்து கர்த்தர் பக்கம் உங்கள் வாழ்க்கையை சாயாதிருந்தால், எந்த கால சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தர் பக்கம் சாய்வீர்கள்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த காலங்கள் படிப்பிச்சிருந்து அநேக இல்லை, நீங்க படிக்காம இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. காலம் நமக்கு படிப்பிக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விடு, போ, நீ போ. அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
நான் உன்னை பெரிய ஜாதியாக,
நீ போ, அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். வாசிங்க,
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
நீ ஆசீர்வாதமாய் எப்ப இருப்பாய்? நீ ஆசீர்வாதமாய் எப்பப்பா இருப்பாய்? கர்த்தர் உனக்கு சொன்னதை நீ செய்கிற பொழுது தானே. அதானே அங்கே எழுதி இருக்கிறது, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்? இன்னைக்கு சொப்பனத்திலே வருகிறார், தரிசனத்திலே வருகிறார், வார்த்தையினுடாய் வருகிறார். ஆனா ஒருத்தரையுமே போ சொல்றாரே இல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் இதனாலே தான் பெரிய மனுஷனானா. ஆண்டவருக்கு உடனே கீழ் இன்னொரு இடத்துல கீழ்ப்படிந்த மனுஷனாக இருக்கு. அதை நான் பண்ணுக்கு பார்க்கிறேன். இங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு, ஓகே ஆண்டவரே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன் நீ எனக்கு கீழ்ப்படிந்து லாபத்தையும் விட்டு விட்டு புறப்பட்டு போறியே, புறப்பட்டு போகிறியே? வழியில பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாய் பெருகி கொண்டே போறான். அவன் போன பொழுது அவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அடுத்தது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம் வாழ்க்கைகளை திருப்புவது நல்லது. எங்க நிமித்தம் மற்றவர்கள் எவ்வளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அதை குறித்து பேசுவோமா? என் நிமித்தம் யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை குறித்து என்ன பாருங்க. நாங்க இந்த உறவுகளை குறித்து பேசவே இல்லை. உறவுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அதை பெரிதாக நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி தயவு செய்து தள்ளி நில்லுங்க. தெரிந்தவர்களுக்கு உதவி செய்வது அது வழக்கம். ஆசீர்வாதம் என் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வழங்குறதா? ஹலலுயா ஹலலுயா. ஒருவரோடு பேசுகிற பொழுது ஒருவர் சொன்னார், என்ன தெரியுமா, உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை என்று சொன்னார். உங்கள் சபையிலே இருக்கிறவர்களுக்கு தேசத்தினுடைய பாரம் இருக்கிறது, அதனால் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ஒரு ஊழியக்காரனை குறித்து நான் பேசுகிறேன். அந்த தாகத்துக்கு தக்கனியாக கர்த்தர் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவர் வார்த்தையிலே எனக்கு சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்? கீழ்ப்படிவுள்ள ஒரு மனுஷன், பெரிய மனுஷன் ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். ஏன்? அவன் கர்த்தரை நம்பி சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சான். போண்டா போறான், வாண்டா வர்றான், செய்யண்டா செய்கிறான், எலும்புண்டா எலும்புறான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரப்பா. இப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் கர்த்தருக்கு முன்பாக நமக்கு வந்தால் நலமாயிருக்குமே. நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட. ஆபிரகாமுக்குள்ளே சந்ததிகள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த மனுஷன் இந்த பேரை எடுப்பதற்கு பட்ட பாடு இருக்கு பாருங்க. என்னப்பா, ஒரு நாள் ஒரு ஒரு கிழமை, மூன்று கிழமை, நாலு கிழமை நாம் இந்த தேசத்தை விட்டு வேற இடத்துல போய் இருந்தால் நாலாம் கிழமை நமக்கு இந்த தேசத்தை நோக்கி வருவதற்கு விருப்பம் வருகிறது. ஊர்லாப்புக்கு போகிறோம், எத்தனை கிழமை எத்தனை மாசம் தாக்கு பிடிக்கிறோம். நம்முடைய சொந்த தேசத்துல எத்தனை மாசம் தாக்கு பிடிக்கிறோம் எனக்கு தெரியும். நாலு கிழமை நாலு பேர் வந்து வாங்க 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 வாங்க, அஞ்சாம் கிழமை ஒருத்தனும் வரமாட்டான், அவன் பாடு அவனுக்கு. ஆறாம் கிழமை பிளைட் அப்ப டேட்டை பார்த்துட்டு நாம இருப்பான். ஆண்டவர் சொல்றார், நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, புறப்படு. எங்க? நான் சொல்ற இடத்துக்கு போ, அப்பதான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அப்பதான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சொன்னபடி கர்த்தர் ஆசீர்வதித்தார், சொன்னபடி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ளே முழு சந்ததிகளும் ஆசீர்வதி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்ன செய்வேன்? உன் பெயரை நான் என்ன பெருமைப்படுத்துவேன், உயர்த்துவேன். இன்றைக்கும் ஆபிரகாம் என்று சொன்னால் தெரியாதவர்கள் கிடையாது. முஸ்லீம்கள் கூட ஆபிரகாமுக்கு பின்னாலே நிற்கிறார்கள். இந்த உலகத்தில் ரெண்டு பெரிய மதங்கள், ஒன்று கிறிஸ்டியன் மற்றது முஸ்லீம். இந்த ரெண்டு மதத்திலையும் ஆபிரகாம் என்று சொன்னால் தெரியாதவன் கிடையாது. உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நம்முடைய பெயர்கள் முதல்ல நம்ம குடும்பங்களில் பெருமைப்படுவதாக, நாம் பழகிறவர்கள் மத்தியில் நம்முடைய பேர் பெருமைப்படுவதாக. நான் பேசுகிற பெருமை வேறேப்பா. ஆகையினாலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னா உடனே வழிபட்டான், உடனே கிளம்பினான். பாருங்க நாலாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி புறப்பட்டு போனா. ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை சொல்லலப்பா, ஒரு வார்த்தை சொல்ல. நான் கூட ஏதாவது சொன்னா ஏதாவது பேச வேண்டும் என்றாவது ஒன்று பேசுவேன். ஏதாவது ஊழியக்காரனோ இல்லாட்டி ஏதாவது நான் பேச வேண்டும் பாருங்க, சும்மா எப்படி இருக்கிறது, அதனாலயாவது பேசுவேன். ஆனா ஆபிரகாம் பெரிய ஒரு முடிவு எடுக்கிறான், பெரிய ஒரு முடிவு. தேசத்தை, குடும்பத்தை, தகப்பனை, எல்லாரையும் விடு, நண்பர்கள் எல்லாரையும் விட்டு புறப்படு. இப்படி ஒரு காரியம் என்று நடந்தால் எத்தனை பேர் இந்த சபையில இருந்து நாங்கள் புறப்படுவோம்? எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நாம புறப்பட்டு போவோம்? நம்முடைய வேலைகளை விட்டு, நம்முடைய காரியங்களை விட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு தேசத்துக்கு போறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். கொஞ்ச காலம் இந்த ஜெர்மனில இருந்தவன், வந்தவன், போனவன், எல்லாம் சபையில இருந்தவன், ஊழியக்காரன் முழுத்துல சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன லண்டனுக்கு போ சொல்றார், ஆண்டவர் என்ன லண்டனுக்கு போ சொல்றாரு. எல்லாரும் ஒருடியா போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. எவரை கேட்டாலும் ஆண்டவர் நேர் பேசினார், லண்டனுக்கு போ சொல்லி, லண்டனுக்கு போ சொல்லி, லண்டனுக்கு போ சொல்லி. ஒருத்தனையும் ஆப்பிரிக்காக்கு போ சொல்லவே இல்லை ஆண்டவர், ஒருத்தனையும் சோமாலியாவுக்கு போ சொல்லவே இல்லை ஆண்டவர். போனதெல்லாம் லண்டன், அதுல ஒன்று ரெண்டு சபையில தங்கி கொண்டது, மற்றதெல்லாம் ரோட்ல நிக்குது, மற்றதெல்லாம் ரோட்ல நிக்குது. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே முதல்ல கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். அதற்கு அடுத்தது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள். எனக்கு இன்றைக்கும் பெரிய கேள்வி பாருங்க, எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒருவரையும், ஆக எனக்கு தெரிஞ்ச ட்ரைநாட் பொங்கி ஒருவரைத்தான் ஆண்டவர் ஆப்பிரிக்காவுக்கு போச்சுன்னார். அது இந்த தேசத்துல பிறந்து, இந்த பணக்கார தேசத்துல பிறந்த அந்த மனுஷனை தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆப்பிரிக்காவுக்கு போன்னு சொல்லி. நமக்கு எல்லாம் கிடையாது. ஆகையினால பெரியமான் ஆப்பிரகாமுக்கு சொன்னார், உடனே உடனே அவன் கீழ்ப்படிந்தார். எங்கள் கீழ்ப்படிவு இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக தேவ ராஜ்யத்தை குறித்து எப்படி தங்கி இருக்கின்றதை சிந்திங்கப்பா, கொஞ்சம் சிந்திங்க. ஒருவர் சொல்ல கேட்டேன், அழைக்கப்பட்டவர்கள் தான் இவைகளை செய்ய வேண்டும். யார் அழைக்கப்பட்டவர்கள்? எதற்கு அழைக்கப்பட்டவர்கள்? என்னத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள் தான் இதைகளை செய்ய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் எல்லாரும் தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விளங்குறதா? எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் நம்மளை நடத்தி செல்ல. ஆகினாலே ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் அதுல முடிவு என்ன தெரியுமா? நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதை மறந்துடாதீங்க. அவன் போகாம இருந்திருந்தா ஆசீர்வதித்திருப்பாரா? இல்லை, நடந்திருக்காது, முடியாது, தேவசித்தம் நிறைவேறி இருக்காது. ஆண்டவர் சொன்னா, நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவன் போனா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு செய்யறதுக்கு நம்மளால ஒன்றுமே முடியல, செயல்பட ஒன்றுமே முடியல, பார தூரமாய். எனக்கு தெரியும், போதகர் ஒரு காலத்துக்கு முதல்ல ஒரு வார்த்தை ஒன்று பாவித்தார், அதை நான் திரும்ப சொல்றேன். என்னை நோக பண்ணுகிற அளவுக்கு, என்னை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு, நான் என்னை கவலைப்படுகிற அளவுக்கு நான் தேவராட்சியத்திற்கு எதை செய்திருக்கிறேன்? விளங்குதா நான் பேசுகிறேன்? என் வாழ்வு நோகத்தக்கனவையாக. ஆபிரகாம், உன் தகப்பனை விட்டு போப்பா, போவீங்களா? உன் தேசத்தை விட்டு போ, நீ இருந்து வளர்ந்த இடம் விட்டுட்டு போ. என்னை நோக பண்ணது எது நோக பண்ணுகிறது? இன்னைக்கு என்னை எது தேவராட்சியத்தின் நிமித்தம் நோக பண்ணுகிறது? தேவனுக்கு என்று சொல்லி எது என்னை நோக பண்ணுகிறது? எதை என்னை கஷ்டப்படுத்து? ஆண்டவரே, இது எனக்கு கடினமாக இருக்கிறது. ஆண்டவரா, இயேசு கிறிஸ்துவும் என்ன சொன்னார்? இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், வேண்டாம், இது கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையிலே நாலு சிவருக்குள்ளே பாடி ஆடி துதித்து கொண்டாடுவது எல்லாமே சந்தோஷம். எது என்னை நோகப்படுத்துகிறது? ஆபிரகாமை நோகப்படுத்தியது, என் தகப்பனை விட்டு போக சொல்லுகிறேன், என் ஊரை விட்டு நிறைந்து போக சொல்லுகிறேன். நம்மளை எது நோக பண்ணுகிறது? எது நோக பண்ணுகிறது? ஒன்னும் பேசல, கீழ்ப்படிந்தான், செயல்பட்டான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இந்த ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்த்துருவோம். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம். அதில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது இல்லையா, அதை நான் பார்த்துடலாம். வாசிங்க, ஒன்றிலிருந்து வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி.
அப்படி அப்படிங்க சிஸ்டர், அப்படியே 14வது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதரானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால்
பாத்தீங்க
உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
ஹல்லேலூயா. என் பேரில் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நான் சொல்றேன். ஆனா ஆபிரகாம் செய்தது என்ன? ஒரே புத்திரன், சிஷ்ட புத்திரன், முதல் குமாரன். ஆண்டவர் சொன்னார், இங்கேயும் ஆபிரகாம் ஒன்றும் பேசல. அதனால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். 18வது வசனம், ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன் ஆபிரகாமே. இந்த பாருங்க, நான் இங்க ஒரு பையனுக்கு சொன்னேன், ஒரு ஊழியக்காரன் சொல்லி பேர் ஊழியம் நாம் செய்யலாம், ஆனா ஊழியக்காரன் சொல்லி பேர் எடுப்பது நம்மளே தான் இருக்கிறது. ஊழியம் எல்லாரும் செய்யலாம், விளங்குறது அன்றைக்கு நாம ஒரு சில ஊழியத்தை செய்ய சொல்றோம், அதை செய்ய சொல்றோம், எல்லாரும் சேர்த்துட்டு போயிடலாம். ஆனா இவன் ஊழியக்காரன், இவன் கர்த்தருடைய மனுஷன் என்றது எங்க இருக்கு தெரியுமா? இங்க ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? ஓ, சிந்திக்க முடியுமா? நம்மளை போன்றவருக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உயிர். ஆபிரகாமை பார்த்தான்னு உன் புத்திரனை கொண்டு வா, கொலை செய். அப்படித்தான் பேசலாம், கொலை செய். இப்படி எங்களை நோக பண்ணுகிற அளவுக்கு நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன செய்தோம் இதுவரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் மற்றவருடைய ஊழியர்கள், மற்றவர்கள் செய்கிறதை பார்த்து அதிலே நம்மளை காய்ந்து கொண்டு இருக்கிறோம். விளங்குறதா? ஜெபக்குமார் அப்படி செய்தார், தாய்நாட் பொங்கையை இப்படி செய்தார், அந்த ஊழியக்காரன் அப்படி செய்தார், நீ என்ன செய்தாய், நான் என்ன செய்தேன். எனக்கு தெரிந்த அறிவின்படி ஜெபக்குமாருடைய மூத்த பிள்ளை மறுக்கிற பொழுது அவர் ஒரு பிரசங்க மேடையிலே இருந்தார். அடக்கம் பண்ணின பிற்பாடு அவர் கடந்து சென்றார். உன் எது எது உன்னை நோகடிக்கிறது இன்னைக்கு தேவராட்சியமாய்? எது? ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் ஏகசூதன், உன் புத்திரன், சேஷ்ட புத்திரன் குடு. கிளம்பிட்டான் ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி சும்மா பேர் எடுக்க முடியுமா? நீங்களும் நானும் விசுவாசிகள் என்று சொல்லி சும்மா பேர் எடுக்க முடியுமா? நீங்களும் நானும் தேவன் ஊழியக்காரன் சொல்லி சும்மா பேர் எடுக்க முடியுமா? இன்றைக்கு நான் செய்ததெல்லாம் ஒரு சொற்பம், ஒரு கொஞ்சம். இவங்க செய்ததில் அப்போஸ்தலனாகிய பவுலை கூட எடுக்கலாம், யோவான் ஸ்நானன். ஆனா நாம என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்னத்தை செய்ய போகிறோம்? காலம் செல்லுகிறது, நாட்கள் ஓடுகிறது, வருகை வருகிறது, தேவன் வந்து கொண்டு இருக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோ கர்த்தருக்கு தன் முகனை, தன் சிரேஷ்ட புத்திரனை கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ உன் புள்ளேன்னு பார்க்கல, நீ உன் புள்ளேன்னு பார்க்கல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாரு, உனக்கு நோய் இருந்தது, கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது, துயரம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, எல்லாவற்றையும் உனக்குள்ளே அடக்கி எனக்கென்று நீ வந்தியே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை எவரும் தடுக்க முடியாது, எவரும் தடுக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? கர்த்தருக்கென்று உன் வாழ்க்கையை ஒடுக்கி, உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, உன்னை நோக பண்ணி, கர்த்தருக்கென்று நீ உன் வாழ்க்கையை கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை எவரும் தடுக்க முடியாது, எவரும் தடுக்க முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்டான், சீமானாக இருந்தான், எல்லா மந்தைகளும் பெருகியது. அல்லேலூயா. பெரிய மனுஷனானா? இன்றைக்கு அவருடைய பெயரை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு சபைகளில் மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஆபிரகாமின் பெயர் உச்சரிக்கப்படாமல் இல்லையே? எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றது. பிரியமானவர்களே, நாம் கத்திருக்கு சொல்லி கத்தருடைய காரியத்திலே, கத்தருடைய வேலைகளிலே, கத்தருடைய ஊழியத்திலே, கத்தருடைய சபையிலே நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியவில்லை, மகா அலெக்சாண்டர்ன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ராஜா சொன்னார், அவங்க வெற்றியினுடைய ரகசியம் என்ன? உங்கள் வெற்றியினுடைய ரகசியம் என்ன? இவ்வளவு நாடுகளை கைப்பற்றி இருக்கிறீர்கள், உங்கள் வெற்றியினுடைய ரகசியம் என்ன? அவருடைய ரெண்டு சேவர்களில் அவர்கள் கூப்பிட்டு அவர் உச்சி மலையிலே நின்றாரா, பின்பக்கமாய் நீங்கள் நடந்து போங்கள் என்று சொன்னாரா. அவர்கள் பின்பக்கமாக நடந்து சென்று அவர்கள் அந்த மலையில் இருந்து கீழே விழுந்து இருவரும் மரித்து விட்டார்கள். அந்த ரெண்டு சேவர்களுக்கும் தெரியும் நாங்கள் மலையிலே நிற்பது, நாங்கள் பின்னாக போனால் விழுவோம் என்று சொல்லியும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், இந்த கீழ்ப்படிதலே என்னுடைய வெற்றியின் ரகசியம் என்று சொன்னார். நான் நம்புகிறேன் அது மகா அலெக்சாண்டர் சொல்லி இல்லாவிட்டால் வேறு ஒரு ராஜாவாக இருக்கலாம். பெரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் எவ்வளவுக்கே கீழ்ப்படிந்து நாம் செயல்படுகிறோம் என்பதில் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். பேச்சிலே அல்ல, நல்லாக பேசிக் கொள்ளுகிறோம். வருஷ காலங்களாக நான் கேட்டு 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 நல்லாக பேசுவது, குழுகுழுன்னு பேசுவது, கலகலன்னு பேசுவது, நல்லாக பேசுவது, என்ன பாரம் அதில் என்ன நடக்கிறது, அவருடைய மறுபக்கம் என்ன, என்ன செய்திருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்திலிருந்து கேட்கிறேன், உங்கள் வாழ்விலே உங்களை தேவனுடைய சமூகத்திலே தேவ ராஜ்யத்திலே பாதித்த காரியம் எது, நீ சிந்திக்க வேண்டும். எது என்ன, ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சியாதா? எது என் வாழ்வை எது பாதிக்கிறது, எது பாதித்துக் கொண்டு இருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யமாக அனுதினமும் நம்மளை குறித்து யோசித்து, ஆண்டவரே சீக்கிரம் வாரும், நாம கடந்து சென்றால் நலமாயிருக்குமே. ஹல்லேலூயா, சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே, நாம கடந்து சென்றால் நலமாயிருக்குமே. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படியே நான் பேசிக்கொண்டே போகலாம், கீழ்ப்படியாதது நிமித்தம் ஒரு சம்பவம் நடந்தது ஆதாம் ஏவாளுடைய வாழ்விலே. நான் கீழ்ப்படிதன் ஆசீர்வாதத்தை குறித்து பேசினேன். ஆதாம் ஏவாளுடைய வாழ்விலே, ஆதி அவன் இரண்டாவது அதிகாரத்துக்கு தக்கந்து வாங்க, 2:16-17 வாசிங்க. ஆதி அவன் 2:16-17,
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
ஹல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, முதல் மனிதன் மனுஷி ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, இந்த கனியை நீங்க புசிக்க கூடாது, புசியாதீங்க, புசித்தா என்ன செய்வீங்க, சாகவே சாவீங்க, கீழ்ப்படியாதது அதனாலே மரணம் உண்டாயிட்டது. அப்படின்னா நீங்க யோசிங்க, கீழ்ப்படிதல் என்பது வாழ்வில் எவ்வளவு முக்கியம். ஒரு மனிதன் ஒரு மனுஷி கீழ்ப்படியாதது நிமித்தம் மரணம் பூமிக்கு வந்தது, பாவம் பூமிக்கு வந்தது, கீழ்ப்படியாத பெரிய காரியமா பண்ணுங்க. ஏனெனில் சில காரியங்கள் இப்ப தெரிவதில்லை, பிற்பாடுதான் தெரியும். அருச்சினார் காலம் பதில் சொல்லும். இன்றைக்கு நமக்கு நம்முடைய பார்வையில அநேக காரியங்கள் அப்படி இப்படித்தான் தெரியும். ஆனால் நாட்கள் கடந்து செல்லுகிற பொழுது, வருஷங்கள் கடந்து செல்லுகிற பொழுது, கர்த்தர் சிலவற்றை நமக்கு நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுவார், அதை மறக்க முடியாது. நீங்கள் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை, நாங்களும் மறந்து போயிடலாம், எங்களை மறக்க சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லிக்கிறாங்க, ஆனால் அவர் மறப்பதில்லை. என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டுள்ள சகல விருட்சங்களை கனிகளை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அதை மாத்திரம் புசியாது. மனுஷனுடைய சுபாவத்தில் என்ன தெரியுமா, எதை வேண்டாம் என்று சொல்றோமோ அதை வேணும் என்று சொல்லுவான், எதை வேணும் என்று சொல்றோமோ அதை வேணாம். இது மனுஷிக சுபாவம், ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கு நமக்குள். ஆனால் முதல் மனுஷன் ஆதாமும் ஏவாளும் ஒரு வேளை கர்த்தர் சொன்னதன்படி கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ்ந்திருந்தால், இன்றைக்கும் அவர்கள் அந்த தோட்டத்திலே இயேசுவோடு தெய்வத்தோடு பிதாவோடு சுற்றி வருவார்கள். சரித்திரங்கள் மாற்றி எழுதப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இரண்டாவது, ஆதாம் வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. ஒரே ஒரு சின்ன ஒரு பிள்ளை, ஒரே ஒரு சின்ன காரியம், அதுவும் இரண்டாவது அதிகாரம், ஒரே ஒரு சின்ன பிள்ளை, என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார், மரணம் இந்த பூமிக்கு வந்தது, சாபம் இந்த பூமிக்கு வந்தது, பாவம் இந்த பூமிக்கு வந்தது, ஜனங்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள், தேவனுடைய சமூகத்தை தைரியமாய் செல்ல முடியாமல் போனது, ஒன்றே ஒன்று கீழ்ப்படியாமை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை, இது என்னது கீழ்ப்படி, சின்ன காரியம், சின்ன விஷயம், ஆனால் அது தேவ சமூகத்திலே பெரிய காரியம். கீழ்ப்படியாமை சொல்லுகிறதை கேட்பதே இல்லை. வாலிபர்களே, யுவதிகளே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தருக்குள்ளே எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருமே ஒழிய சாபத்தை தராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு நடந்தால் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிறதை ஒருபோதும் யாராலும் தடை செய்யவே முடியாது, தடை செய்யவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்விலும் சரி, அதை குறித்து சில வார்த்தைகள் எடுத்திருந்தேன் வேணா, நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி, வீட்டிலையும் சரி, நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தினால் அது கர்த்தருக்கு முன்பாக ரம்யமாக இருக்கும். சபையிலையும் நாம் கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அதே வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை அதை நாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்படுத்தினால் கர்த்தர் வாக்கு மாறாதவர். நான் கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னவர். ஆபிரகாமுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற பொழுது கர்த்தரங்களை ஆசீர்வதித்தே ஆவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிவு என்பது ஈஸியானது அல்ல, இலகுவானதல்ல. எல்லாரும் சொல்லுகிறதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வழங்கிக் கொள்ள மாட்டார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள், இணைந்து கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் வேதத்தின்படி நாம் கர்த்தருக்குள்ளே தேவனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் நாம் கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இதில் எந்தவித மாற்றமுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கண்களை மூடுவீர்களா? எல்லோரும் கண்களை மூடுவீர்களா? யாரும் எங்கேயும் எதையும் சிந்தியாதிருங்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. யாரும் எதையும் பார்த்து எதையும் யோசிக்க வேண்டாம், நான் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். கர்த்தாவே, உமக்கு கீழ்ப்படியாத நாட்களை மன்னிங்கப்பா, உங்களை வேதனைப்படுத்தின நாட்களை மன்னிங்க. நேரே நீர் பேசினீரே, அநேக தடவைகளில் நேர் எனக்கு சில வார்த்தைகளை சொன்னீரே, நேர் நீங்க பேசினீரே, அதை நான் கேட்கவில்லை. அதனால் இந்த பிரச்சனை எனக்கு நடந்தது, அதனால் எனக்கு இந்த வேதனை வந்தது, அதனால் இந்த துக்கம் எனக்கு வந்தது, அதனால் இந்த கண்ணீர் எனக்கு வந்தது. என் தகப்பனே, வாழ்நாள் முழுவதும் உமக்கு கீழ்ப்படியருக்கு உதவி செய்வீராக, மூலியக்காரர்களுக்கு கீழ்ப்படியருக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமதே கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரே உமக்கு பலிபிடங்களை கட்டி உமக்கு பலிகளை செலுத்தினான், விசுவாசித்தன் தகப்பன் என்று பெயர் பெற்றான். உமக்குள்ளே ஆண்டவரே, ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள்ளே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்க, நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல என் தகப்பனே. ஆனால் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் மறுப்பு தெரிவியாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டானப்பா, எல்லாவற்றையும் செயல்படுத்தினான் ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் கர்த்தாவினுடைய சித்தத்தை முன்வைத்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி ஒரு வாழ்வு எனக்கு வேண்டும், அப்படி ஒரு வாழ்வு எனக்கு வேண்டும். நல்ல ஒரு கீழ்ப்படுகிற ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. சபைக்கு கொடுங்கப்பா, பிள்ளைகளுக்கு கொடுங்க, விசுவாசிகளுக்கு கொடுங்க, வாலிபர்களுக்கு கொடுங்க, ஊழியர்களுக்கு கொடுங்கப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ளைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நீரங்களை நடத்துவீராக. இனி வருகிற நாட்களிலே கர்த்தாவே, நீ சொல்லுகிற வார்த்தைகளை இன்னும் கவனமாய் கேட்கவும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவும் கர்த்தர் தெய்வம் எனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, காலங்கள் போகிறது, அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, காலங்கள் செல்லுகிறது, நல்ல ஒரு கீழ்ப்படுகிற ஆவி எனக்கு தாங்கப்பா, சித்தத்தை செய்ய, நோக்கத்தை நிறைவேற்ற, நீ சொல்லுகிற காரியங்களை நடக்க கர்த்தர் தெய்வம் இயேசு எனக்கு உதவி செய்வீராக, சபைக்கு உதவி செய்வீராக. சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம், பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை காண்கிற தேவனாயிருக்கிறீர், எங்கள் உள்ளத்தை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். சரியாக மனம் திரும்பி தங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமுக்கு நீ சொன்னது போல கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிப்பேன். உங்கள் பிள்ளைகள் மகிழ்ந்திருப்பார்களாக, சந்தோஷமாயிருப்பார்களாக. உன்னை கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.